SBS தமிழ்.
நாளை சனிக்கிழமை நடைபெறும் வென்ட்வர்த் தொகுதி இடைத்தேர்தலில் தனது கட்சி வேட்பாளர் டேவ் ஷர்மா தோல்வியை சந்திக்கக்கூடும் என்பதை பிரதமர் ஸ்காட் மாரிசன் ஒப்புக்கொண்டார். இந்த இடைத்தேர்தலில் சுயாதீன வேட்பாளர் கெரின் ஃபெல்ப்ஸ் வெல்வார் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அது உண்மையானால் நாடாளுமன்றத்தில் கோயலிஷன் வைத்திருக்கும் ஒரு ஆசன பெரும்பான்மையை இழக்கும் என்பதோடு எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்றுவது கடினமாகிவிடும். இந்த இடைத்தேர்தல் மிக இறுக்கமான போட்டியாக இருக்கும் என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
Not one day did I ever think that this was not going to be a close contest. Because I remember in 2004 when Malcolm Turnbull was first elected, that was also a three-horse race, but the independent came third. And we only marginally won that seat at that time, and at the following election, it got even closer. So I've always understood how tight that is.
அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு தான் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும் அரசுடன் இணைந்துதான் செயற்பட தயார் என்றும் Sky News-உடம் கெரின் ஃபெல்ப்ஸ் கூறினார்.
I think we have to look at what the context is and what the situation is. I mean, at this particular point in time, to rule in or out anything in particular would be irresponsible. And I like to think things through. I like to have evidence. And I think it's very important that with a decision that is as important as that, that I have all the evidence available.
இந்த இடைத்தேர்தல் இரண்டு குதிரைகள் ஓடும் பந்தயம் என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்த போதிலும் லேபர் கட்சியின் வேட்பாளர் டிம் மரே இந்த தேர்தலுக்கு கடுமையாக உழைத்துள்ளார் என்று லேபர் கட்சி துணைத் தலைவர் டானியா பிளிபசக் கூறினார்.
I think it's an interesting fact that Tim's the only one of the major candidates who can vote for himself tomorrow. All the others are outsiders. Tim Murray has shown through his actions, through his commitment, through his life living in this community, what a fine representative he would make.
மை ஹெல்த் ரெக்கார்டு மருத்துவ தரவு முறைமையில் ஒருவருடைய தரவுகள் பதியப்படுவதை தவிர்ப்பதற்கு மேலும் ஒரு வருடகால அவகாசம் கொடுக்க வேண்டும் என ஒரு செனட் குழு பரிந்துரைத்துள்ளது. மை ஹெல்த் ரெக்கார்ட் சிஸ்டத்திலிருந்து விலகிக் கொள்வதாக பதிவு செய்யாத அனைத்து ஆஸ்திரேலியர்களின் மருத்துவ தரவுகளும் நவம்பர் மாத நடுப்பகுதியிலிருந்து டிஜிட்டல் வழியாக மை ஹெல்த் ரெக்கார்டில் பதிவாகிவிடும். ஆனால் இந்த தரவு முறைமை எப்படி இயங்குகிறது, அதில் என்ன தரவுகள் பதிவேற்றப்படும் என்று பூர்ணமாக அறிந்து கொள்ள கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று செனட் குழுவின் தலைவர் கிரீன்ஸ் கட்சி செனட்டர் ரேச்சல் சீவுட் கூறினார்.
A key theme of these recommendations and what the committee heard is the need to ensure that the information in the record is used for a person's health only, not for the benefits or purposes of an employer, and we heard some concerning evidence about the possibility there, although we acknowledge that that's in fact not the government's intent, and for the government to recoup revenue or for any commercial purposes.
ஆனால் நோயாளிகளுக்கு மை ஹெல்த் ரெக்கார்டு நன்மை பயக்கும் என்பதால் அதன் அறிமுகத்தை தாமதப்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். 4 பெரிய வங்கிகளின் தவறான நடத்தை பற்றிய விசாரணையில் அவர்களின் பதில்களை பரிசீலிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற விசாரணை இன்று முடிவுக்கு வந்தது. கடைசியாக நேஷனல் ஆஸ்திரேலியா பேங்க் தலைமை நிர்வாகி ஆண்ட்ரூ தான்பேர்ன் பதிலளித்து பேசிய போது, ஒரு சில வங்கியாளர்களின் தவறான நடத்தையால் பேரழிவான தாக்கத்தை நேப் எதிர்கொண்டது என்றார். அதைத் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை தனது வங்கி மேற்கொண்டது என்றும் கூறினார் ஆண்ட்ரூ தான்பேர்ன்.
The Royal Commission has exposed issues in our bank and the industry that have been confronting and upsetting. In so many cases, we have not had the care and respect for our customers that we should have. And for that, I'm sorry.
காவல்துறை மற்றும் புலனாய்வு அமைப்பினர் பயங்கரவாதிகளை தடுக்க தமக்கு கூடுதல் அதிகாரங்கள் தேவை என்று கூறியுள்ளார்கள். ஒரு தனிப்பட்டவரின் தொலைத்தொடர்பு ஊடகங்களில் உள்ள செய்திகளை பெறுவதற்கான அதிகாரத்தை பெற சட்டத்தில் மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. என்கிரிப்ஷன் எனப்படும் வகையிலான தரவுகள் பாதுகாக்கப்படுவது அனைத்து மட்டங்களிலும் வழக்குகளை விசாரிக்க முடியாமல் தடுக்கின்றன என்கிறார் ஆஸ்திரேலிய ஃபெடரல் போலீஸ் ஆணையாளர் ஆண்ட்ரூ கால்வின்.
There's been well publicised cases, including matters overseas where
a phone cannot be accessed in one particular case in the US because the owner of the phone was deceased, but there was very real belief that material on that phone may well give evidence of other subsequent terrorist acts. Sometimes a simple passcode is all it takes to thwart police from being accessed evidence that might save lives.
ஆனால் இந்த சட்ட மாற்றங்கள் தனி உரிமை மற்றும் சட்ட உரிமைகளை மீறும் சட்டங்கள் என The Law Council of Australia கூறுகிறது. புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா வந்துள்ளவர்களின் குழந்தைகளை பராமரிக்க இலவச சேவை வழங்க சிட்னியில் உள்ள கேன்டபரி பேங்க்ஸ்டவுன் உள்ளூராட்சி ஒரு பரிச்சாத்த முயற்சியை அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக அறிமுகமாகும் இந்த திட்டத்தில் உள்ளூராட்சி நடத்தும் 3 பராமரிப்பு நிலையங்களில் ஒரு இடம் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் ஒரு முக்கிய வித்தியாசத்தை இது ஏற்படுத்தும் என்றும் கேன்டபரி பேங்க்ஸ்டவுன் மேயர் கார்ல் ஆஸ்போ கூறினார்.
So this is going to give them an opportunity to develop their skills, including learning English and, you know, being ready to go to kindergarten. But equally important and very important is that parents will be able to have the time to go and learn English, maybe learn something that will help them get a job or even attend medical appointments and things like that. So it's about giving people access.
இனி இன்றைய நாணய மாற்றில் நிவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 122 இலங்கை ரூபாய் 5 சதங்கள், 52 இந்திய ரூபாய் 23 காசுகள், 98 சிங்கப்பூர் சதங்கள், 2.96 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். பாகிஸ்தானுடன் ஆஸ்திரேலியா ஆடும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 282 ஓட்டங்களை பெற்றது. முதலாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 145 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 400 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்துக் கொண்டிருக்கும் ஆஸ்திரேலிய அணி சற்று நேரத்திற்கு முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 145 ஓட்டங்களை பெற்று ஆடிக்கொண்டிருந்தது. ஆட்ட வீரர் உஸ்மான் கவஜா காயமுற்று இருப்பதாக பந்து வீச்சாளர் பீட்டர் சிட்டல் கூறினார்.
That's about all I know. I don't know what specifically happened, but yeah, something so small, you know, it's kept him out. So disappointing for him, but yeah, like I said, fingers crossed that he gets some good news tonight.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு, 21 செல்சியஸ். அடிலைட் மிகமூட்டமான காலை, 19 செல்சியஸ். மெல்பர்ன் காலையில் மழை பொழியும், பின்னர் மிகமூட்டமான காலை, 18 செல்சியஸ். ஹோபார்ட் காலையில் அங்கங்கே மழை பொழிந்து தெளிவாகும், 17 செல்சியஸ். கேன்பரா மழை அல்லது புயல் உருவாகும் சாத்தியம், 24 செல்சியஸ். சிட்னி மழை அல்லது புயல் உருவாகும் சாத்தியம், 27 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மிகமூட்டமான காலை, 28 செல்சியஸ். டாவின் ஓரிரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 33 செல்சியஸ். பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அபுதாபியில் நடைபெற்று வருகிறது என்பதை விளையாட்டு செய்திகளில் கேட்டிருந்தீர்கள். 3ஆம் நாள் ஆட்டம் நேற்று ஆரம்பித்த சிறிது நேரத்தில் அசார் அலி ஆட்டமிழந்த விதம் வரலாற்றில் முதல் நிகழ்ச்சியாக இல்லாவிட்டாலும் பல நாட்களாக பலரால் பேசப்படும் என்பதில் ஐயமில்லை. பீட்டர் சிடல் வீசிய 52வது ஓவரை அசார் எதிர்கொண்டார். அசார் ஆடிய பந்து எல்லை கோடு வரை சென்றாலும் எல்லையை தாண்டாமல் நின்றுவிட்டது. மிச்சல் ஸ்டாக் அந்த பந்தை எடுத்து கீப்பரிடம் வீசினார். பந்து எல்லைக்கோட்டை தாண்டி சென்று விட்டதாக அசார் அலி கிரீசிற்கு வெளியே நின்று பேசிக் கொண்டிருந்தார். விக்கெட் காப்பாளர் பெயின் அசார் அலியை ரன் அவுட் செய்தார். இதே மாதிரியான முறையில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக போட்டியில் முத்தையா முரளிதரன் ஆட்டமிழந்ததை நேயர்கள் நினைவு கூறக்கூடும். செய்தி சுருளித்துடன் நிறைவு பெறுகிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil